الحمد لله الذي بنعمته تتم الصالحات تثيب الدعوات رفيع الدرجات وهو الذي يقبل التوبة عن عباده ويعفو عن السيئات رافع السماوات منزل الآيات إلهنا خالقنا ورازقنا ليس لها رب سواه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح أحب إلى الله من هذه الأيام يعني أيام العشر. قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع ذلك بشيء. رواه البخاري كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டலும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உடையதாக ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் அன்னலாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழப்போகின்ற முஸ்லீம்கள் மூமின்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவன் விளக்கிய விடயங்களை விற்றும் தவிர்ந்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழும்படி முதல் எனக்கும் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்கின்றேன். அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மை இந்த உலகத்தில் ஒரு கண்ணியமான படைப்பாக படைத்து இன்னும் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கையும் தவணையும் தந்து நம்மை அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் சோதனைக்கு உட்படாதவர்கள் யாருமே இல்லை. எல்லா நிலைமைகளும் எல்லா மக்களும் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அல்லாஹுடைய சோதனைக்கு உட்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் சோதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய செல்வமும் சொகுசும் சந்தோஷமான நிலைமையும் அதுவும் ஒரு சோதனை தான். அதே போல் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அதே போல துக்கங்கள் கஷ்டமான நெருக்கடியான நிலைமையும் அது அல்லாஹினால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனையாகத்தான் இருக்கு. ஆனால் மனிதனாகிய நாங்கள் இந்த ரெண்டு நிலைமையையும் எந்த முறையில் எடுத்துக்கொள்கிறோம் என்றா எங்களுக்கு மனம் விரும்பக்கூடிய சொகுசான நிம்மதியான செல்வம் கிடைக்கிற நேரத்தில் நாம் சந்தோஷப்படுறோம் சொல்றோம் ஃபயகூலு ரப்பி அக்ரமன் ஃபஅம்மா இதா மப்தலாஹு ரப்புஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனிதனுக்கு சோதித்து அவருக்கு நியமத்தரையும் அருட்கொடைகளையும் கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் அவனை மதித்து கண்ணியமாக வைக்கிற நேரத்தில் அவன் சொல்றான் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், ஏன் ரப்பு அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்திருக்கான். அதே ரப்ப அல்லாஹ் ஃபஅம்மா இதா மப்தலாஹு ஃபக்தர் அலைஹி ரிஸ்கா, எங்கள் அல்லாஹ்
கொஞ்சம் எங்களோட ரிஸ்கில் ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாடு, அல்லது பல விடயங்கள்ல சில கஷ்டங்கள், எங்களோட மனதுக்கு விரும்பாத விடயங்கள் ஏற்படுற நேரத்துல மனிதன் நாம் சொல்றோம் என்ன, நாங்க என்ன சொல்றோம், எங்கட ரப்பல்லா இடையே கொஞ்சம் அப்படி கஷ்டத்துல கேவலத்துல அப்படி லோவஸ்ட் கேட்டகரியில வச்சிருக்கிறான் என்ன மனிதன் சொல்றான். அன்பாந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல மனிதன் முகம் கொடுக்கக்கூடிய எல்லா நிலைமை, அது சந்தோஷமான நிலைமையாக இருக்கட்டும், துக்கமான நிலைமையாக இருக்கட்டும், இது அல்லாஹிடத்திலிருந்தும் ஒரு சோதனை. இந்த சோதனையில இந்த நிலைமையில நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லாம் வழிமுறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கார். அதேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் முன்னோர் நபிமார்களுடைய முந்தைய நபிமார்களுடைய சம்பவங்களை கதைகளை சொல்லி இந்த நிலைமைகள்ல அவர்கள் இந்த முறையில நடந்து கொண்டார்கள். நோயை ஏற்படுத்தின நேரத்துல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக மனிதனுடைய இயற்கை என்னன்னா, ஒரு கஷ்டம் வார நேரத்துல எங்களுக்கு நடந்த எல்லாம் நல்ல விடயங்களையும் மறந்துட்டு சொல்றோம், எனக்கா இவ்வாறு கஷ்டம் வரணும், எனக்கு இப்படி நோய் வரணுமா என்ற அடிப்படையில அல்லாஹ் எங்களுக்கு இதுக்கு முன்னால் எவ்வளவு நல்ல வைத்திருக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் செய்தான் என்ற விடயத்தை நாங்க மறந்துடுறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயின் மூலமாக சோதிக்கப்பட்டதை போல வேற எந்த ஒரு நபியும், அதே போல வேற எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் அவ்வாறு சோதிக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு கடுமையான நோய், எந்த அளவுக்கு கடுமையான நோயின்றா, ஒரு வாசியில் அவரை ஊர்ல வைக்க முடியாது, அவர் ஊர்ல இருந்தும் வெளியே போட்டாங்க, அவரோட உடல் நார ஆரம்பிச்சுட்டு அப்படி கஷ்டமான ஒரு நோய் அவருக்கு ஏற்பட்டது. இந்த நேரத்தில் அந்த சகோதரர்களே, அவரிடத்துல இருந்த அனைத்து மனைவிமார்களும் பிள்ளைகள் சொத்து செல்வங்கள் இது அனைத்தும் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இல்லாம போயிட்டு கொண்டிருக்கு. அவரிடத்துல இருந்த ஒரு மனைவி தான் கேட்கிறா, உங்க அல்லாஹ் இடத்துல நீங்க அல்லாஹுடைய நபியாக இருக்கிறீங்களே, அல்லாஹ் இடத்துல நீங்க துஆ செஞ்சீங்கண்டா அல்லாஹ் இந்த நோயை இல்லாம ஆக்கிடுவார், நீங்க ஏன் துஆ கேட்காம இருக்கிறீங்க, நீங்க ஏன் அல்லாஹ் இடத்துல கேட்காம இருக்கிறீங்க. அவர் கொடுத்த பதில் என்னென்னா, அந்த சகோதரர்களே, அல்லாஹ் இடத்துல நான் துஆ கேட்க எனக்கு வெக்கமாக இருக்குது, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு காலம் இத்தனை வருடங்கள் 70 வருடங்களுக்கு மேல் அல்லாஹ் என்னை நல்ல வாழ வைத்தான், கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைத்தான், எனக்கு அல்லாஹ் எந்த ஒரு நோய் நொம்பலும் எதையும் தராம அல்லாஹ் வாழ வைத்தான், இந்த கொஞ்சம் காலம் தானே நான் நோயில கஷ்டப்படுறேன், அதனால் அல்லாஹ் இடத்துல இதை எடுத்து போடும்படி கேட்கறது எனக்கு வெக்கமாக இருக்குது. அன்பா அந்த சகோதரர்களே, அந்த வற்புறுத்தலின் காரணமாக அவங்க கேட்டது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஞாபகப்படுத்தறான். அவங்க என்ன சொல்றாங்க, ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர், ரப்பி இன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நோய், எனக்கு ஒரு தீங்கு, எனக்கு ஒரு கெடுதி எனக்கு ஆகிருக்குது, அது தொட்டு இருக்குது, யா அல்லாஹ் நீ அர்ஹமுர் ராஹிமீன், அர்லாலுக்கெல்லாம் அர்லாலாக இருக்கிறாய் என்ற இந்த வார்த்தையை தான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எதுல எங்களுக்கு ரஹ்மத்தை வைத்திருக்கிறான் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் எங்களுக்கு எதுல நலவு வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுக்கு தான் தெரியும். அதனால் அல்லாஹ் எங்களை எந்த நிலைமையில வைத்திருக்கிறானோ அந்த நிலைமையில நாங்க பொருந்தி கொள்றது மனிதன் என்ற அடிப்படையில உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆற்றல்கள், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்க ஒரு நியமத்துல நாங்க பயன்படுத்தி அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யாம இருக்க கூடாது, ஆனா உள்ளம் அமைதியாக இருக்கணும், உள்ளம் அல்லாவை நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையிலே இருக்கணும். அன்பாந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோயுடைய நிவாரணம் வேற எங்கேயும் வைக்கல, அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அவருடைய கால் அடியில தான் நல்லா வைத்தார். எல்லாத்துக்கும் பின்னால அல்லாஹ் அவருக்கு சொன்ன கட்டளை என்ன, ஒரு குல் பி ரிஜ்லிக், ஒரு குல் பி ரிஜ்லிக், உங்களோட காலை அணைக்க அடிங்க, முஹ்தசலுன் பாரிது வ ஷராப், அங்கிருந்து தண்ணி வெளியாகும், அது குளி, அதால நீங்க குளிங்க, அது குளிரான தண்ணியாக இருக்கும், குளிங்க, நீங்க அதை குளிங்க, அதனால நோய் நிவாரணம். அதனால அன்பாந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்கட்டும், இந்த நிலைமைகளில் நாம் அல்லாவை நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கணும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களிடத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய. அதனால அன்பாந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அவனுடைய அருள், அல்லாஹ் சில காலங்களை உருவாக்க, சில நிலைமைகளை, சில காலங்களை ஏற்படுத்தி அந்த காலத்தில் அல்லாஹ் நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணும், அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளணும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அந்த காலங்களில் ஒரு சிறப்பான சிறந்த ஒரு காலமாக ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதில் பல அமல்களை செய்தோம், தொழுந்தோம், நோம்பு நோத்தோம், சதக்காக்கள் செய்தோம், தான தர்மங்கள் அதிகமாக செய்தோம், மக்களுக்கு உபகாரம் செய்தோம். அன்பான சகோதரர்களே, அந்த ரமலானுடைய மாதத்தின் மூலமாக நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றோம். ரமலானுடைய மாதம் முடிந்ததோடு ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மூணு மாதங்களும் ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த மாதங்களில் ஹஜ்ஜிக்காக வேண்டி பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்கு நியத்து வைத்தவர்கள் ஹஜ்ஜிக்கு தயாராகி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு உலகத்திலிருந்தும் 3-4 மில்லியன் மக்கள் ஒரே இடத்துல ஒரு அமலுக்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்பான சகோதரர்களே, இருக்கக்கூடிய நாங்கள் யோசிப்போம், எங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய பாக்கியம் இல்லை, எங்களுக்கு அந்த இந்த வருடம் எங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, நாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம், இந்த காலத்தில் எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த காலம் இந்த ஹஜ்ஜுடைய முதலாவது 9-10 நாள், இந்த 10 நாட்கள் இதில் எங்களுக்கு எதை செய்யலாம். அன்பான சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்களில், இந்த உலகத்துடைய வருடங்களில் நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்கள் தான் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள், ஐயாம் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷர், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல். அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, குர்ஆன் திலாவத்தாக இருந்தாலும் சரி, நோன்பு நோக்கிறதாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருக்கட்டும், தான தர்மமாக இருக்கட்டும், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹுடைய அல்லாஹுக்கு மிகவும் நேசத்துக்குரிய, மிகவும் விருப்பமான அமல்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் ஸஹாபாக்கள் கேட்டார்கள், வல ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில ஜிஹாத் செய்யறத விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதா என்று கேட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில ஜிஹாத் செய்யறத விட இந்த நாட்களில் அமல் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு விருப்பமானது. ஆனா ஒரு மனிதனை தவிர, இல்லா ரஜுலன், எப்படியான ஒரு மனிதன் அவருடைய பொருள், அவர் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பாதையில தியாகம் செய்வதற்காக வேண்டி வெளியாகிறாரு, பலம் விஷய், அவர் அதுல திரும்பி வாரார் இல்ல, அப்படியே அங்க போயிட்டு ஷஹீதாகிறாரு. அவரை தவிர வேற யாருக்கும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட எந்த ஒரு சிறந்த அமலையும் செய்ய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு காலங்களையும் ஏற்படுத்தி இந்த காலங்களில் இப்படியான அமல்களை செய்து அல்லாஹ் விரும்புறது என்ன, நாம் முஸ்லிம்களின் அடிப்படையில் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணும், அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணும். இந்த 10 நாட்களில் எப்படி ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவு இருக்குது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறத போல, அன்பான சகோதரர்களே, இந்த மாதத்துல 9வது பகல் அரபாவுடைய பகல் இருக்குது, அது அந்த நாட்டுல நாங்க நோன்பு நோத்தம் என்ற அன்பான சகோதரர்களே, எங்கட முந்திய வருடத்துடைய அனைத்து பாவத்துக்கும் அல்லாஹ் அதை ஒரு கப்பாராக ஆக்கிவிட்டார், அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மட்டுமல்ல, வல் பாக்கியா, மீதமுள்ள ஒரு வருடம் அன்பான சகோதரர்களே, வரக்கூடிய வருடம் ஜில்ஹிஜ்ஜா தான், ஜில்ஹிஜ்ஜா தான் இஸ்லாமிய கலண்டர்ல கடைசி மாதம், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அதுக்கு பின்னால முஹர்ரம், முதலாவது வருடம் வருடத்துடைய ஆரம்பம் முஹர்ரம், இந்த வருடத்துடைய சம்பூர்ண பாவத்தையும் அந்த அரபாவுடைய நாளில் நோக்கக்கூடிய நோம்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட பாவங்களை மன்னிக்கிறான், எங்கட பாவங்களை அழிக்கிறான். அது மாத்திரமல்ல, வரக்கூடிய வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்புறது என்னென்றா, அல்லாஹுக்கு தெரியும் மனிதர்களின் அடிப்படையில நாங்க குற்றம் செய்யக்கூடியவங்க, நாங்க தவறு செய்யக்கூடியவங்க, எங்களால பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும், அதனால அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க பல நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறான், பல அவகாசங்களை தந்து கொண்டே இருக்கிறான். இந்த நிலைமைகள் அன்பான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தை அடையக்கூடியவர்கள் நாம் இந்த சந்தர்ப்பத்தை பாலாக்காமல் இதை நாம் பிரயோஜனப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இந்த வருடம் இந்த ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்குது, இந்த ஹஜ்ஜுடைய மாதம் இருக்குது, 1000 வருடங்களுக்கு முன்னால், 5000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு செய்யப்பட்ட ஒரு தியாகத்தை தொடர்ச்சியாக கியாம நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழும் காலம் எல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குடும்பத்துடைய தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கார். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய தியாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அனைவரும் செய்யக்கூடிய விடயம் என்ன? அவங்க செஞ்ச தியாகத்தை அவங்க மீட்டி மீட்டி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச தவாஃபை அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில என்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த தொங்கோட்டம் ஓடினாங்க, அதை அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய செயல்களை அல்லாஹ் ஒரு மனிதனுடைய செயல்களை அல்லது ஒரு குடும்பத்துடைய செயலை அல்லாஹ் விரும்பிட்டான்டா, அந்த குடும்பத்தை அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் பாதுகாப்பான். அந்த குடும்பத்துடைய ஞாபகத்தை அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் பாதுகாப்பான். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்கள் என்று சொல்லி பேசும் போது அந்த அத்தியாயத்துல இன்னல்லாஹ் ஸ்தஃபா ஆதம வ நூஹா வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்துல நாலு பேர்களை சொல்றாங்க. அது ரெண்டு தனி நபர்களும் அதே போல ரெண்டு குடும்பத்தினர்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறாங்க. இன்னல்லாஹ் ஸ்தஃபா ஆதம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த தேர்ந்தெடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த தேர்ந்தெடுத்துதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த இந்த மனிதர்களுக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தந்தையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். நாங்க எல்லாம் பனு ஆதம், ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய பிள்ளைகள். இன்னல்லாஹ் ஸ்தஃபா ஆதம், அவங்களோட குடும்பத்தை தேர்ந்தெடுத்ததாம். இப்ராஹிமுடைய குடும்பம், இம்ரானுடைய குடும்பம், இந்த ரெண்டு குடும்பத்தையும் நான் தேர்ந்தெடுத்தேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரெண்டு குடும்பத்தை பத்தி நாம் பேசும் போது உலகத்துக்கு வந்த நபிமார்கள் அனைவரும், அதே போல உலகத்துக்கு நடந்த எல்லா நலவுகளும் இந்த ரெண்டு குடும்பத்தின் மூலமாகத்தான் நடந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சந்ததிகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பகுதியில இருந்து வந்ததுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த குடும்பங்கள், பனி இஸ்ராயுடைய நபிமார்கள். அதே போல அன்பாந்த சகோதரர்களே, இம்ரான் என்று சொல்லக்கூடியவர் அவர் நபி அல்ல. இம்ரான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நபி அல்ல. அவருடைய விடயத்துல அவர் ஒரு சாதாரண மனிதன். ஆனா அன்பாந்த சகோதரர்களே, அந்த குடும்பம் செஞ்ச தியாகம், அந்த குடும்பம் அல்லாஹுக்காகவே நீ செஞ்ச தியாகத்துடைய விடயத்துல அல்லாஹ் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த பெண் இம்ரானுடைய மனைவி உடைய உள்ளத்திலிருந்த நேசம், உள்ளத்திலிருந்து அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டிய தியாகங்கள், இதைத்தான் அல்லாஹ் எங்கள் தெரிந்து விரும்புகிறான். எல்லா நேரத்தில் நாம் முஸ்லீம்களின் அடிப்படையில், நாம் மனிதர்களின் அடிப்படையில், அல்லாஹுடைய அடியானின் அடிப்படையில் எனக்கு எதை அல்லாஹுக்காக வேண்டி செய்ய முடியும்? அல்லாஹ் எதிர்பார்க்கிறது தான் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்காக வேண்டி தூய்மையான எண்ணத்துடன் நாம் செய்யும் போது அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமல்களை அல்லாஹ் புரிந்து கொள்றான். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்பத்தையும் அல்லாஹ் புரிந்து கொள்வான். இந்த காலத்தில் அன்பாந்த சகோதரர்களே, நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னென்றா, பலர் பல வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், பல விடயங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எதை காரணமாக வைத்து செய்கிறோம், யாருக்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறோம், அதனாலதான் அந்த தூய்மையான எண்ணம் இல்லாத காரணத்தினால் அன்பாந்த சகோதரர்களே, எங்களோட அமல்கள் அது பாலடைஞ்சி போது எங்களோட குடும்பத்தார்கள், சந்ததிகள் அவர்கள் நல்ல முறையில வாழாம இருக்கிறார்கள். காரணம் என்ன? எங்களோட அமல்களுடைய தூய்மையான தனம் இஹ்லாஸ் இல்லாத காரணமாக. அதனால் அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹுக்காக வேண்டியவன், அல்லாஹுக்காக வேண்டி நாம் தொழுகையில தக்பீரை கட்டினத்துடன் வஜ்ஜஹத்து நாம் ஓதுறோம். அந்த வஜ்ஜஹத்துல நாம் சொல்லக்கூடிய விடயம் என்ன? இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய தொழுக, என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் யா அல்லாஹ் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அலத்தாராகிய ரப்பாகிய உனக்கே யா அல்லாஹ். நாம் உலகத்துல வாழ்றதும் மரணிக்கிறதும் இது அனைத்தும் உனக்காக வேண்டிய யா அல்லாஹ். லையனால் அல்லாஹ் லஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கியனான தக்வா மின்கும். நாங்க செய்யக்கூடிய அமல்களில எது தக்வா, இறையச்சத்துடன் அல்லாஹுக்காகவே நாம் எதை செய்யறோமோ அதுதான் அல்லாஹ் இடத்துல போயிட்டு அடையும், வேற எதுவும் அல்லாஹ் இடத்துல போயிட்டு அடையாது. இந்த காலத்தில் அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அமல் என்ற அடிப்படையில், செயல்பாடின் அடிப்படையில் அதிகமான விடயங்கள் செய்யப்படுது. இது எந்த அளவுக்கு இஹ்லாஸுடன் செய்யப்படுது, இது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படுது என்ற விடயம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இஹ்லாஸை நசீபாக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களை தக்வாவையும் இஹ்லாஸையும் அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, சுரன் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்தான், இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல நாங்கள் அனைவரும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு சுன்னத்தான ஒரு அமல் இல்லாமல் ஈடுபடும். என்ன சுன்னத்தான அமல்? அதுதான் ஹஜ்ஜுடைய குர்பானுடைய அமலாகும். அன்பான சகோதரர்களே, இது அந்த பத்தாவது நாள், ஹஜ்ஜுடைய பத்தாவது நாள், அது பிறநாளுடைய நாள். இன்னும் ஐயாம் திஸ்ரீக்குரிய மூணு நாட்கள், அது பத்தாவது, அதுக்கு பின்னால 11, 12, 13 அசர் வரைக்கும் இந்த அமலை செய்யக்கூடிய ஒரு தவசுவான ஒரு விசாலமான காலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அந்த காலங்களில், அந்த நாட்களில் மிகவும் அல்லாவுக்கு விருப்பமான அமல் மின் இராக்கம், அல்லாஹ் அந்த இரத்தத்தை ஓட்டுறதை விட வேற எதுவும் மிகவும் சிறந்த விருப்பமான அமலாக இல்லைன்னு சொல்லி ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அன்பாத சகோதரர்களே, இந்த உல்ஹியாவுடைய அமல் இருக்குது, இந்த குர்பானுடைய அமல் இருக்குது. இந்த குர்பானுடைய பிராணி நாம் கொடுக்கக்கூடிய அந்த பிராணி தான் நாம் நாளைய கயாமத் நாளில் சொர்க்கத்துக்கு அந்த பிராணியின் மேலதான் என்னை உட்கார்ந்து பிரயாணம் செய்வோம், அதோட தான் நாங்க சொர்க்கத்துக்கு நுழைவோம் என்ற அடிப்படையில் சில ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அதில் இருக்கக்கூடிய ரோமங்கள், அந்த மிருகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட பாவத்தை மன்னிக்கிறான். அந்த 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 மிருகத்தில் இருக்கக்கூடிய ரோமத்துடைய அளவுக்கு அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னிக்கிறான், எங்களுக்கு ஒரு நன்மையை தாரான். அது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களோட தர்ஜாவை கூட்டுகிறான். இந்த ஹதீஸில், இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சஹாபாக்கள் ஐயாவுடைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த எந்த மிருகத்துல அதிகமாக ரோமம் இருக்குமோ அப்படியான ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து குர்பான் செய்வாங்க. ஏன்? அதன் மூலமாக எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும், எங்களோட அந்தஸ்துகள் உயர்த்தப்பட வேண்டும், அல்லாஹிடத்தில் அதிகமாக கூலி பெற்றுக் கொள்ளணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த குர்பானுடைய அமல் ஒரு சுன்னத்தான அமல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவங்களோட சொந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த குர்பான் செய்ய வந்த நேரத்துல அந்த அமலுக்கு பதிலாக, அந்த குர்பானுக்கு பதிலாக குர்பான் செய்யப்பட்ட இந்த அந்த செம்பரி ஆட்டை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரைக்கும் இந்த மிருகங்களை குர்பான் செய்ய, ஆடு மாடு ஒட்டகங்களை இதற்காகவே நீ குர்பான் செய்வது ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கான். ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் விளங்க வேண்டிய மிக முக்கியமான இது ஒரு சுன்னத்தான அமல், அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல், கியாமத்துடைய நாளில் சொர்க்கத்தில் எங்களுக்கு அதிகமாக நன்மை தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கு. அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் பொதுவான அமைப்பில் பெரும்பான்மையான மக்கள் அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் இது ஒரு பாவகரமான காரியமாக அவர் கருதியிருக்கார், இது ஒரு பாவமாக எடுத்துக்கொண்டிருக்கார். இந்த குர்பான் செய்யறது ஒரு மாபெரும், அவர்களுடைய மாபெரும் ஒரு பாவத்தை இருக்குது, ஒரு உயிரை அநியாயமாக நீங்க இழக்கிறீங்க, ஒவ்வொரு உயிரையும் மதிக்க வேண்டும் என்ற அடிப்படை. அதே கன்செப்ட் தான் இஸ்லாத்தில், ஒவ்வொரு உயிரையும் மதிக்க வேண்டும், அது ஒரு மிருகமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உயிரையும் மதிக்க வேண்டும், உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கன்செப்ட் இருக்குது. ஆனால் அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, ஆனால் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் மனிதனுடைய தேவை, மனிதனுடைய தேவைக்காக வேண்டி ஹலாலான முறையில் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய வழிகாட்டலின் அடிப்படையில் குர்பான் செய்யறது, ஒரு உயிரை எடுக்கிறது இஸ்லாத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. சில நேரங்களில் உயிரை எடுக்கிறது கட்டாயமான ஒரு விடயமாகவும் மாறும். ஏன்? அந்த மனிதனின் மூலமா. உதாரணத்துக்கு சில நாடுகளில் அந்த என்னை எந்த இது இருக்குது, என்னை பெனல்ட்டி இருக்குது, என்ன பெனல்ட்டி அவர்களுக்கு அப்படி ஒரு உத்தர கொலை செய்தா இருந்தா, அல்லது டெத் பெனல்ட்டி அவருடைய கொலைக்கு கொலை, அல்லது எங்க நாட்டிலும் இருக்கு டெத் பெனல்ட்டி, ஒருத்தருடைய அவர் செஞ்சிருக்கக்கூடிய கிரைம் மிகவும் கடுமையான கிரைமாக இருக்குது, அவர்னால் மக்களுக்கு இடைஞ்சல் நடக்குது, அந்த மனிதனின் மூலமாக மக்களுக்கு பிரச்சனை நடக்குது, இந்த நேரத்தில் அவர் உயிர் வாழ்றதை விட அவரை கொலை செய்யறது, அவரை கத்தல் செய்யறது சிறந்தது. ஏன்? மற்றவர்களுடைய உயிரை பார்த்து மற்றவர்கள் நிம்மதியாக வாழணும், மற்றவர்கள் நல்ல முறையில வாழணும். இந்த அடிப்படையில் ஒரு நீதமான, ஒரு அநியாயம் இல்லாத ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமா. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அவருடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அது தவறானது, ஒரு பாவகரமான காரியமாக இருக்குது. அவர்களுடைய கல்ச்சரும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில தான், ஒரு மென்டலிட்டி தான் பார்க்கிறார். இந்த நிலைமையில இலங்கையில் வாழும் முஸ்லீம்களின் அடிப்படையில் நாம் எந்த முறையில நடந்து கொள்ள வேண்டும், இந்த குர்பானுடைய அமல எந்த முறையில் நாம் செய்ய வேண்டும் என்ற விடயங்களை அழகான முறையில் இஸ்லாம் எங்களுக்கு வலித்தது. ஒரு அமலாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, அன்பான சகோதரர்களே, எந்த அளவுக்குண்டா நீங்க வீட்டுல ஆக்குறீங்க, ஒரு நல்ல விடயம் தான் ஆக்கதான் வேண்டும். ஆனா ஆக்கக்கூடிய அந்த உணவு அதனுடைய வாட பக்கத்து வீட்டுக்கு போகாத முறையில நீங்க ஏன் அப்படி போகுதுன்னு சொன்னா, நீங்க அவங்களுக்கு ஒரு ஆணும் அவங்களுக்கும் நீங்க ஆக்கக்கூடிய சாப்பாடை கொடுத்தன் போனும், ஏன் உள்ளத்துல அதை அவங்களுக்கு உணவு இல்ல அல்லது சாப்பிடறதுக்கு இல்ல அல்ல அந்த வாசம் நல்ல நறுமணமாக இருந்தது அவங்களுக்கும் ஆசை ஏற்படும். இந்த அளவுக்கு மனிதர்களுடைய ஃபீலிங், மனிதர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் மனிதர்களுடைய உணர்வுக்கு அவங்களோட உணர்வுக்கு அல்ல உள்ளத்தை இடைஞ்சல் அவங்களுக்கு நோவிக்க கூடிய நிலைமையில வாழக்கூடாது என்றது இஸ்லாமிக் பிரின்சிபலாக இருக்குது. அது இஸ்லாமியுடைய இஸ்லாம் முஸ்லீம்களுடைய அடிப்படையான ஒரு உசூலாக இருக்குது. அதனால் அன்பாக சகோதரர்களே, ஒரு நல்ல ஒரு காரியம் தான், ஒரு அமல தான் செய்ய போறோம், ஆனா அந்த அமலின் மூலமாக மக்களுக்கு நோவினை ஏற்படக்கூடாது, அவங்களோட உள்ளங்களில் நோவிக்க கூடிய நிலைமைக்கு. எந்த அளவுக்குண்டா சலாம் நாம் சொல்றோம், சலாம் சொல்றது ஒரு சுண்ணத்தான, எங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமல்கள். ஆனா அதுக்கும் ஒரு முறை இருக்கு. ஒரு வீட்டுக்கு நீங்க நுழையிறீங்க, நீங்க எப்படி சலாம் சொல்லணும்டா, தூங்கக்கூடியவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, விழித்திருக்கக்கூடியவங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு, தூங்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. நீங்க குரான் ஓதுறீங்க, ஒரு நன்மையான காரியம் தான், குரான் ஓததான் வேண்டும், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகளுக்கு இருக்குது. ஆனா அன்பாந்த சகோதரர்களே, எங்கட குரான் தூங்கக்கூடிய ஒருவருக்கு இடைஞ்சலாக இருப்பதாக இருந்தால் அந்த குரான் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியாது. ஒரு அமலுடைய ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு இடைஞ்சலாக நாம் நடந்து கொள்ள கூடாது. லா ஹரர வலா ஜரர, எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எல்லா விடயத்திலும் இருக்கட்டும், அது அதான் சொல்றதாக இருந்தாலும் சரி, பயானாக இருந்தாலும் சரி, என்ன விடயமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு இடைஞ்சல் மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய நிலைமைக்கு என்னோட செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் இந்த குர்பானுடைய அமல் எங்களுக்கு தெரியும், ஒரு சுண்ணத்தான அமல், ஒரு இடையே அதிகமாக பௌத்தர்கள் வாழக்கூடிய நாட்டில் இருக்கிறோம். அதனால் நாங்க மறைவான முறையில் அதனுடைய சட்டத்திட்டங்களை பேணி, நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு அதுக்கு பெர்மிட் எடுக்க வேண்டும், அதே போல அதுக்குரியவர்கள் அதை பிஎச்ஐல வந்து அந்த மிருகத்தை அப்படியே ஆய்வு செய்து அந்த மிருகத்தை செக் பண்ணி, இது குர்பான் கொடுக்க தகுதியான ஒரு மிருகமா என்ற எல்லா விடயத்தையும் ஒரு சட்டம் இருக்குது, அனுமதி தந்திருக்குது, அந்த அமைப்பில் நாம் செய்து கொள்ள வேண்டும். அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதை மீறி சட்டங்களை மீறி விரும்ப முறையில அங்கேயும் இங்கேயும் என்ற அடிப்படையில அந்த ஒழுக்கங்களை பேணாம, அந்த மிருகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அக்களை செய்யாம நாம் இந்த நல்ல அமலை செய்யறதின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எங்களால பெற முடியாது. அதை மாத்திரம் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் தவறாக நடந்து கொண்டதின் மூலமாக இதுக்கு பின்னால் ஏதாவது சட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும், சட்டத்தில் மாற்றங்கள் வந்து அன்பாந்த சகோதரர்களே, ஏதாவது மாற்றங்கள் நடந்தால் யாரெல்லாம் தவறாக நடந்து கொண்டார்களோ அவர்கள் தான் அந்த பாவம், அவர்கள் அந்த பாவத்தை சுமக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். அதனால் அன்பாந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இந்த நாட்டில் வாழக்கூடியவர்களின் அடிப்படையில் நாம் பெரும்பான்மை மக்களுடன், அந்த பௌத்த மக்களுடன் அதிகமான காலம் ஒத்துமையுடன் எந்த வித பிரச்சனையும் இல்லாம 1000 வருடங்களுக்கு மேலாக ஒன்றாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த விடயத்தை நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், நாம் முஸ்லீம்களாக எங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சில சோதனைக்காக வேண்டி சில விடயங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். நான் பல விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு வரேன். இதுல சின்ன விடயத்தை, எந்த விடயத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ அதை நீங்க எடுத்து பேசி மற்றவங்களுக்கு எத்தி வைங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்கள் எங்களுக்கு சோதனையாக வைத்திருக்கிறான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 துஆக்களை கேட்டார். அந்த 3 துஆக்களில் 2 துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 3வது துஆ ஏற்றுக்கொள்ளப்படல. 2 துஆ என்ன? முதலாவது துஆ, அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை வெளியான மக்கள் வந்து முற்றிலும் அப்படி சம்பூர்ணமாக அழிக்க கூடாது, எதிரிகள் வந்து என்னுடைய உம்மத்தை சம்பூர்ணமாக அழிக்க கூடாது என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை, எங்களுக்கு எதிரிகள் வந்து வெளியால எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் ஹிஸ்டரியில அது ப்ரூவாக இருக்குது, தாத்தார்கள் அவருடைய காலத்தில் முஸ்லீம்கள் அப்படி கொலை செஞ்சு கொண்டு வந்தாங்க, அவங்களால சம்பூர்ணமாக முடிக்க கிடைக்கல, அவங்க முஸ்லீம்களாக மாறினார்.
இஸ்பில் இருக்குது. சம்பூர்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் எதிரிகளுடைய தாக்குதல் மூலமாக அழிக்கப்பட மாட்டார்கள். ஏன்? அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். இரண்டாவது துஆ தான் எல்லா இயற்கையான அனர்த்தங்கள், அதே போல இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் மூலமாக என் உம்மத்தனை அழித்தார். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தனை அழித்தாயோ, அதே போல கூட்டத்தனி அழித்தத போல, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தனி அழித்தத போல எங்க உம்மத்தனை அழித்தார் என்று வாசிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டார்கள். எவ்வளவுதான் சுனாமி வந்தாலும், எவ்வளவுதான் பூமி அதிர்ச்சிகள், அதே போல அப்படியான எந்த விடயமான வெள்ளங்கள் எவ்வளவு வந்தாலும் இந்த உம்மத் சம்பூர்ணமா அழியாது. ஆனா மூணாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ், இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கூட்டங்களாக பிரிஞ்சு ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடிக்க கூடாது யா அல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனிலும் ஒரு அத்தியாயம் அல்லாஹுடைய சக்தியை பத்தி எல்லாம் பேசும் போது அர்ஜுனிக்கும் குரானிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சக்தி உள்ளவனா, வானத்திலிருந்தும் அதாப தண்டனை இறக்க சக்தி உள்ளவனாக இருக்கிறான், பூமியிலிருந்தும் அல்லாஹ் எங்களுக்கு அதாப தர சக்தி உள்ளவனாக இருக்கிறான், அது மட்டுமல்ல உங்களை ஒருவருக்கொருவர் கூட்டம் கூட்டமாக பிரித்து நீ ஒருவருக்கொருவர் ஒரு அதாபாக மாறதன் அப்படியும் அல்லாஹ் சோதிக்க அதாப் தண்டிக்க அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்று அன்பான சகோதரர்களே அல்லாஹ் ஞாபகப்படுத்துறாங்க. இது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு சோதனையாகும். இந்த உம்மத் உஸ்மான் ரலி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்தில் அறவாசி 5 வருடங்களுக்கு பின்னால் இருந்து இந்த சோதனைக்கு உட்பட்டு கொண்டிருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹன் அவர்கள் 2.5 வருஷம் ஆட்சி செய்தார்கள். அதுக்கு பின்னால் உமர் ரலி அல்லாஹன் 10 வருடங்களுக்கு ஆட்சி செய்தார்கள். அதுக்கு பின்னால் உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் 11 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். ஒரு 11 வருட ஆட்சியில முதலாவது 5 வருஷம் உம்மத் ஒத்துமையாக இருந்துச்சு. உம்மத்துக்கு மத்தியில ஒரு சகோதரத்துவம் இருந்துச்சு, பிரதர்ஹுட் இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதற்கு பின்னால் உள்ள 6 வருடங்கள், மீதமுள்ள 6 வருடங்களில் உம்மத் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பிரிய ஆரம்பிச்சு. அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அது அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு சோதனையாக இருக்குது. இந்த நேரத்துல நாங்கள் ஒருவருக்கொருவர் மதித்து நடந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் நாம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைமையிலையும் நாம் மதித்த மக்களை மதிக்கக்கூடியவர்களாக யாராக இருந்தாலும் சரி மக்களை மதித்து கண்ணியமாக நாங்கள் நடக்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, எல்லா காலத்திலையும் எல்லா நிலைமையிலும் பல விடயங்கள்ல எங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் வரும். இந்த விடயத்துல நாம் எதை கவனித்திருக்க வேண்டும்? நாம் முஸ்லீம்கள், முஸ்லீம்களின் அடிப்படையில் நாம் சகோதரர்கள். அதனால் எங்களோட சகோதரத்துவம் துண்டிக்க கூடாது, எங்களோட சகோதரத்துவம் துண்டிக்க கூடாது. நாங்கள் சகோதரர்களாக வாழ வேண்டும். அந்த சகோதரத்துவம், அந்த பிரதர்ஹுட், இன்னமல் முஃமினூன இக்வா என்று சொல்லக்கூடிய முஃமீன்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற இந்த வார்த்தை, என்ற இந்த அத்தியாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அன்பாந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியாக மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னென்றால், எங்களுடைய நாட்டுடைய ஹிஸ்டரியை நாம் பேசும் போது, எங்களுடைய நாட்டுடைய சரித்திரத்தை நாம் பேசும் போது, ஆரம்ப காலத்தில் 60-70 வருடங்களுக்கு முன்னால் எங்கள் நாட்டில் இருந்த விடயம் என்னென்றால், மக்கள் பொதுவாக முஸ்லீம்களின் அடிப்படையில பொதுவான அமைப்பில் முஸ்லீம்கள் உண்டாகான் இருந்தார். ஏதாவது ஒரு சேவையை செய்வதாக இருந்தாலும் முஸ்லீம்களின் அடிப்படையில பொதுவாக செய்வார். அது மஸ்ஜித் கட்டுறதாக இருக்கட்டும், மதரசாவாக இருக்கட்டும், அதே போல பாடசாலைகளாக இருக்கட்டும், இது அனைத்தும் பொதுவான ஒரு அமைப்பில் தான் கவனம் செலுத்தப்பட்டது. ஆனால் அன்பான் போதர்களே, அல்லாவின் நல்லதாகவே அன்ப காலத்துல கடந்த 60 வருடங்களாக நாம் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்றா, இப்ப நாம் ஒரு சேவை செய்யற நேரத்துல முஸ்லீம் என்ற அடிப்படையில சேவை செய்யறது மிகவும் குறவு. நாம் இயக்க ரீதியாக தான் செய்வோம். ஒரு மஸ்ஜிதை கட்டுற நேரத்துல இந்த மஸ்ஜித் இந்த இயக்கத்துக்கு சார்பான ஒரு மஸ்ஜித். ஒரு மதரசாவை நாம் ஆரம்பிக்கும் போது அந்த மதரசா இந்த இயக்கத்துக்கு சார்பான மதரசா, இந்த இயக்கத்துக்குரியவர்களை வளர்க்கக்கூடிய மதரசா என்ற அடிப்படையில, என்ற ஒரு மென்டலிட்டியில தான் அன்பாந்த சகோதரர்களே எங்களோட உம்மத் வளர்ந்து கொண்டிருக்குது. வரக்கூடிய வாலிப சமுதாயம், வாலிப சமுதாயத்தை வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஓலவல் காலம் வந்து கொண்டிருக்கிறது, எக்ஸாம் வந்து கொண்டிருக்கிறார்கள், யூனிவர்சிட்டியில வாலிபர்கள் இருக்கிறாங்க. இந்த அனைவருக்கும் நிகழ்ச்சிகள் நடக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ப்ரோக்ராம் நடக்குது. ப்ரோக்ராம் பேர் நேரத்துல முஸ்லீம்களின் அடிப்படையில எங்கட முஸ்லீம் வாலிபர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை அந்த மோட்டை ஒரு பக்கத்துல வச்சு நாங்க இந்த முறையில நிகழ்ச்சிகள் செய்யப்படுதுன்னா எங்கட இயக்கத்துக்கு ஆளை சேர்த்துக்கொள்ளும். ஒவ்வொரு இயக்கமும் அவர்களது மெம்பர்ஷிப்பை கூட்டிக் கொள்ளணும், ஆக்களை கூட்டிக் கொள்ளணும் என்ற அடிப்படையில ஒவ்வொருத்தரும் ப்ரோக்ராம் வச்சுட்டு போறாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, வளரக்கூடிய வாலிபர்கள் எந்த நிலைமையில எந்த மென்சிலிட்டு இருக்கா? நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், அதனால் ஒன்றுபடுவோம். ஒவ்வொரு இயக்கமும் இந்த உலகத்துல விரும்புறது என்ன? முஸ்லீம்கள் நாங்கள் முஸ்லீம்களாக வாழும், நல்ல அமைப்புல வளரணும் என்ற விடயத்தை தான் விரும்புறார்கள். அதனால் தயவு செய்து அன்பாந்த சகோதரர்களே, இப்படி நாம் சரீரத்தை விட்டும் பகிர்ந்து கொண்டு எங்கட நிகழ்வுகள் அது ஒரு பயானாக இருக்கட்டும், பொது வேலையாக இருக்கட்டும், இது அனைத்தையும் பொதுவாக நீங்க செய்யுங்க, பொதுவான அமைப்புல செய்யுங்க. மிகவும் கவலைக்குரிய விடயம் என்னென்றா, இந்த நாட்டுக்கு முஸ்லீம்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார்? உலமாக்கள். முஸ்லீம்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யார்? உலமாக்கள். இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டில் ஐநிலங்கே ஜிமி சுலமா என்ற பேரில் ஒரு உலமாக்களுடைய சங்கம் இந்த நாட்டில் உள்ள மக்களை முஸ்லீம்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனா கவலைக்குரிய நிலைமை என்னென்றா, அன்பாக சகோதரர்களே, எல்லாம் இயக்கங்களுக்கும் அவர்களுக்கு என்று சொல்லி சென்டர்களும் மர்க்கஸ்களும் உருவாக்கி இருக்கிறார்கள், பில்டிங்களை கட்டி இருக்கிறார்கள், அவர்களுக்கென்று வருமான விடயங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் அன்பாந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இந்த மக்களை உணவாக்கல் வழிநடத்தக்கூடிய முஸ்லீம்களை கியாம நாள் வரைக்கும் வழிநடத்த வேண்டிய அந்த தலைமேகம் ஐலேங்கை ஜமீத்துலமாக்கு இதுவரைக்கும் ஒரு சொந்த பில்டிங் இன்னும் கட்டி முடியல, இப்பதான் கட்டி கொண்டிருக்கிறார். இந்த உலமாக்களுக்கு, இந்த உலமாக்கள் மக்களை வழி நடத்த வேண்டும், அவளுக்கு தேவையான வளங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உம்மத்துடைய பொறுப்பாக இருக்கு, உம்மத்துடைய பொறுப்பாக இருக்குது. உலமாக்கள் நிறைய வெளியாகி கொண்டு வரார்கள். ஆனால் அன்பாந்த சகோதரர்களே, உலமாக்களுக்கு என்று சொல்லி ஒரு பப்ளிக் நேஷனல் இஸ்லாமிக் லைப்ரரி ஒன்றை எங்கள் நாட்டில் இன்னும் உருவாக்கப்படும், இதை யாரும் சிந்திக்கிறார்கள் இல்லை. ஆனால் அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் இயக்கங்களும் கடந்த 60-20 வருடங்களாக அவங்களுக்கு இந்த மரக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், அவங்களுக்கு இந்த சென்டர்களை உருவாக்கி இருக்கிறார்கள், அவங்களுக்கு இந்த ரிசர்ச் சென்டர்களையும் அவர்களை மயமனப்படுத்தி முன்னேற்றி போவதற்காக ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய கவலைதான் உங்களிடத்தை முன்வைக்கிறது. நமாக்களின் அடிப்படையில் யாரையும் நீ பிரித்து பார்க்க வேண்டாம், நமாக்களின் அடிப்படையில் யாரையும் பிரித்து பார்க்க வேண்டாம். நாம் செய்த ஒரு தவறு என்னென்றா, மதரசாக்கள் நாங்கள் ஆரம்பித்தோம், எதை பேஸ் பண்ணி, இயக்கங்களை பேஸ் பண்ணி ஆரம்பித்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியையும் அந்த முறையில சேனல் பண்ணி கொடுத்திருக்கிறோம். மிகவும் கவலைக்குரிய நிலைமை. அவர்கள் வெளியே வந்ததுக்கு பின்னால அவங்க முழு உம்மத்துக்கும் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டியவர்கள், முழு மனித சமுதாயத்துக்கும் ஆலிமாக இருக்க வேண்டியவர்கள், முழு மனித சமுதாயத்தை இருளந்தெடுத்து வெளிச்சத்தின் பக்கம் வழிகாட்ட வேண்டிய உலமாக்கள் குறிப்பான ஒரு கூட்டத்தினருக்கு மாத்திரம் அவர்கள் குறித்துக் கொள்றார்கள். அவர்கள் முழு உம்மத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள், ஒரு மனித சமுதாயத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள், ரஹ்மத்துல் ஆலமீன். அதனால் வரசத்துல் நபிமார்களுடைய வாரிசார் ஆகிய உலமாக்களும் ஒரு உம்மத்துக்கும் ரஹ்மத்தாக அருளாக அனுப்பப்பட்டவர்கள், ஒரு உம்மத்துக்கும் வழிகாட்ட வேண்டியவர்கள். அதனால் இந்த கருத்தை நாம் வலியுறுத்த வேண்டும். இந்த கருத்தை எங்களோட வாலிப சமுதாயத்துடைய சிந்தனையில் நாம் அதை ஊட்ட வேண்டும். அதனால் அன்பாந்த சகோதரர்களே, அல்லாவின் நல்லடி ஆசிரியர், இஸ்லாமிய செயல்களில் நாம் ஈடுபட்ட நேரத்தில் பொதுவான அமைப்பில் நாம் முஸ்லீம்கள், அதனால் ஒரு முஸ்லீம்களுக்கும் சேவை நடக்கும். எங்களோட மூதாதைகள் முன்னோர்கள் எந்த நிலைமையில் இருந்தாங்க? அன்பாந்த சகோதரர்களே, பொதுவான முஸ்லீம்களின் அடிப்படையிலும் முஸ்லீம்களுக்கும் சேவையை செய்தார்கள். அதே போல் அவர்களுடைய பரந்த உள்ளம், அவருடைய உள்ளத்துடைய காலம் அவர்கள் அந்நியர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் பெரிய சேவைகளை செய்திருக்கிறார். இந்த நாட்டில் பல போலீஸ் ஸ்டேஷன்கள் முஸ்லீம்கள் அவங்களுக்கு டொனேட் பண்ண காணியல் தான் பல போலீஸ் ஸ்டேஷன்கள் இருக்கு. அது கலத்தர பகுதியில் இருந்தாலும் சரி, வரக்கா போல இப்படி பல இடங்களில் நீங்க பார்க்கும் போது அதனுடைய பழைய டீடு எடுத்து பார்க்கும் போது ஒரு முஸ்லீம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்காக கிஃப்ட் பண்ணிருக்கார். அன்பாக சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியாக. அது மாத்திரமல்ல, கோச்சலுக்காக வேண்டி எத்தனையோ கோச்சல் முஸ்லீம்கள் டொனேட் பண்ண காணியில் இருக்கு. அன்பாக சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியா. அது மாத்திரமல்ல, எத்தனையோ ஹாஸ்பிட்டல்கள் முஸ்லீம்கள் டொனேட் பண்ண காணியில் இருக்குது. ஆனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாக இந்த அன்ப காலத்துல நடந்த எங்கட இந்த குறுகிய திங்கிங் இருக்குது. நாங்க விசாலமாக திங்க் பண்றதை விட்டுட்டு இந்த குறுகிய கண்ணோட்டத்துடன் நாங்க திங்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் முஸ்லீம்கள் எங்களுக்கு மத்தியில நாங்க சண்டைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு மத்தியில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் நாம் மறந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களின் அடிப்படையில் எங்களுக்கு எப்படி சக்தியாக வாழலாம், எப்படி ஒற்றுமையாக வாழலாம், அந்நியர்களுக்கு முன்மாதிரியாக எப்படி வாழலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லீம்களுடைய சரித்திரத்தை எழுதுகிற நேரத்துல அந்த டாக்டர் ரோனன் தேவராஜா 1000 years of Muslims ethnic harmony in Sri Lanka என்ற அந்த அந்த புத்தகத்துல அந்த புக்ல எழுதியிருக்கிற நல்ல ஒரு அழகான சம்பவம், முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக எந்த அளவுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்தாங்கன்றா, ஆரம்ப காலத்துல பேங்க் இருக்கல, ஆரம்ப காலத்துல பேங்க் இருக்கல, ஆனா முஸ்லீம் முதலாளிகள் தான் பேங்க், அவர்களிடத்துலதான் அந்நியர்கள் வந்து பணம் கொடுப்பார்கள். அந்த முதலாளிகள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாமிக் பேங்கிங் கன்செப்ட் அந்த காலத்துல இருக்கல்ல, ஆனா அவர் குறித்திருக்கிறா, அந்த பெண்மணி குறித்திருக்கிறா, இந்த முதலாளி அந்த பணத்தை எடுத்து சும்மா இடத்துல வச்சு அவர் பிசினஸ்ல ரோல் பண்ணி கேட்கிற நேரத்தை எடுத்து கொடுக்கல, அவர் என்ன செஞ்சாருண்டா, அதை அனுமதி கேட்டு பிசினஸுக்கு பாவிச்சு அந்த பிசினஸ்ல இருக்கிற லாபத்தோட தான் அந்த வரக்கூடிய கிராமவாசியை கொடுப்பாங்க. எல்லாரும் நம்பிக்கையோட வந்து கொடுப்பாங்களா முதலாளி இடத்துல. ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாக இந்த காலத்துல எங்கட நிலைமை எப்படி இருக்குது, எங்களோட சொந்த ரத்த சகோதரர் எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விடுங்க சதன் தர மாட்டாரே, கொடுத்தா கழட்டி கொள்ளேலா. அன்பான சகோதரர்களே, இப்ப நாங்க கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை என்ன, கவனம் செலுத்த வேண்டியது எங்கட கேரக்டர், எங்கட அஹ்லாக்க வழி. நாம் எந்த இயக்கத்துல இருந்தாலும் பரவாயில்லை, எந்த முறையில இருந்தாலும் நீங்க ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழணும், இதுதான் அல்லாஹ் விரும்புறான். இந்த 10 நாட்களில் நீங்க அமல்களை செய்றீங்க, அல்லாஹ் விரும்புறது என்ன, முத்தகீன் தக்வாவை நீங்க உண்டாக்கிக்கோங்க, அல்லாஹுடைய அச்சத்தை உண்டாக்கிக்கோங்க, நல்ல அஹ்லாக் உண்டாக்கிக்கோங்க, மக்களோட சிரிக்கக்கூடிய நிலைமை, மக்களோட பேசுற நேரத்துல நல்ல அஹ்லாக் உருவாக்கிக்கோங்க. அன்பான சகோதரர்களே, இதை நீங்க வலியுறுத்துங்க, உங்களுக்கு மத்தியில பெரிய ஒரு ஒளிக்காப்பு இருக்குது. அதனால அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டில் நாம் ஒரு பெரிய தடமாற்ற நிலைமையில இருக்கிறோம். இது நான் பல இடத்துல பேசிக்கொண்டிருக்கேன், கொழும்பு பகுதியில அன்பான சகோதரர்களே பல விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அரசியல் என்ற அடிப்படையில கவனம் செலுத்தணும், எங்களோட இயற்கையின் அடிப்படையில இயக்கங்களை வளர்க்கணும் என்று கவனம் செலுத்தணும். இது எல்லாமே வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனா அன்பான சகோதரர்களே, எங்களோட முஸ்லிம் உம்மா எங்களோட வருங்கால சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தில் நாம் கவனம் செலுத்தவில்லை. எங்களோட கொழும்பு பிரதேசத்துல மிகவும் கவலைக்குரிய நிலம் என்ன, முஸ்லீம்களுடைய எடுக்கேஷன், எங்கட முஸ்லீம் வாலிப பிள்ளைகளுடைய எடுக்கேஷனுடைய நிலம் என்ன நிலைமை இருக்குது. எஜுகேஷன் என்றது இஸ்லாமுக்கு வேறொரு விடயம் அல்ல, இஸ்லாம் தான் உலகத்துக்கு எஜுகேஷனை அறிமுகப்படுத்தின மார்க்கம். எங்கட உலமாக்கள் தான் எந்த முறையில படிக்கணும், எந்த முறையில படிச்சு கொடுக்கணும் என்றத உலகத்துல அறிமுகப்படுத்தினவர்கள். இந்த உலகத்துல முதலாவது யூனிவர்சிட்டியை உருவாக்கினவர் ஒரு முஸ்லிம் பெண்மணி, முதலாவது யூனிவர்சிட்டிய அந்த முஸ்லிம் பெண்மணி தான் குர்துபால பாத்திமா பஹ்ரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் முதலாவது யூனிவர்சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண. அதனால் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாக முஸ்லீம்கள் தான் இந்த உலகத்துக்கு தயன் செய்யும், முஸ்லீம்கள் தான் இந்த உலகத்தை நாகரீகத்தை அறிமுகப்படுத்துகிறவர்கள். நீங்க வெப்சைட்ல போயிட்டு பாருங்க, 1100 இன்வென்ஷன்கள் உலகத்துக்கு புதிதான விடயங்களை அறிமுகப்படுத்தினு சொல்லி அந்நியர்கள் சரித்திரத்தை படிச்சு அவங்க முன்வைத்திருக்கிறார்கள். இந்த 1001 விடயங்களும் முஸ்லீம்கள் தான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த. அதனால் அன்பான சகோதரர்களே, என்னுடைய கொழும்பு பிரதேசங்களில் எஜுகேஷனுடைய நிலம் என்னென்னா, கிட்டத்தட்ட 60,000 முஸ்லீம்கள் வாழும் முஸ்லீம் வாலிப பிள்ளைகள் படிக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இந்த படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு 20,000 பிள்ளைகளுக்கு தான் ஸ்கூல் போதுமா, 20,000 பிள்ளைகளுக்கு தான் ஸ்கூல் போதுமா. என்ன நடந்துச்சு அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்துல நாங்க எல்லாரும் ஒன்றுபட்டு எப்படி எங்களை முஸ்லீம்களுடைய எஜுகேஷனை டெவலப் பண்ணணும் என்றத நாங்க மறந்துவிட்டு அதை நாங்க கைவிட்டுட்டு விட்டுட்டோம். சிலர் என்ன செஞ்சாங்க, அது ஒரு சந்தர்ப்பமாக பாவிச்சாங்க. ஏதோ சந்தர்ப்பமாக இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒரு எடுக்கேஷன் ஒரு எக்கனாமி வெஞ்சராக பாவிச்சாங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்ற பேரில் எங்கட பிள்ளைகள் அங்கேயும் இங்கேயும் இங்கிலீஷ் லாங்குவேஜையும் அவங்க அறிமுகப்படுத்தி அதுக்கு மாற்றமாக இன்னும் மார்க்கெட் பண்ண இஸ்லாத்தையும் அவங்க பேரை பூசி அங்கனைக்கு நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் இன்டர்நேஷனல் ஸ்கூல் செய்கிறோம் என்ற அடிப்படையில் அங்கேயும் இங்கேயும் சில்லற கடைகளை போல அந்த சகோதரர்களே பாடசாலைகளை உருவாக்கி எங்கட முஸ்லீம்களுடைய கல்வி மிகவும் பயங்கரமானது. எல்லோரும் பணக்காரர்கள் அல்ல. ஒரு பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு கிரேட் ஒன்னுக்கு நீங்க அட்மிஷன் போடுறீங்க, நீங்க யோசிக்கணும் மிச்சம் தூரம், அந்த பிள்ளையுடைய ஹையர் எஜுகேஷன் எல்லாமே நீங்க செலவழிக்கணும். இதனால் அன்பான சகோதரர்களே மிகவும் கவனிக்குரிய நிலைமை இருக்கும். இது ஒரு பக்கம் விடுங்க, எல்லாரும் அரசியல் அடிப்படையில எல்லாரும் இருந்தாங்க. இந்த புரோன் பிரதேசத்துல நாங்க ஓட் பண்ணினோம், எல்லாம் செய்தோம். ஆனா அன்பாத சகோதரர்களே எங்களுடைய எஜுகேஷனுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், நாங்க என்ன செய்தோம், இது ஒரு குவெஸ்டின் மார்க்காக இதை நாம் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக. அது ஒரு பக்கத்தை விடுங்க. அன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடி ஆக்களே, இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி, இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஒரு பக்கம், அதோட என்னோட கம்யூனிட்டி வளர்ந்து கொண்டிருக்கு, சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கு, குடும்பங்கள் பெருகி கொண்டிருக்குது. இந்த நேரத்துல நாங்க சமுதாயமாக திங்க் பண்ணல, ஒரு சமூகமாக திங்க் பண்ணல, எல்லாரும் யோசிச்சு மிச்சம் தூரம் திங்க் பண்ணாம நாங்க யோசிச்சு முறவிட்ட தானே இருக்கிறோம், அதுக்கு மேல இன்னொரு சட்டை போடுவோம், இன்னொரு வீட்டை கட்டுவோம், இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி குட்டி குட்டி வீடுகளை கட்டி அரசாங்கத்துடைய காணிகள் எல்லாம் பிடிச்சு பிடிச்சு வீடுகளை கட்டி அதிகமான இடத்துல ஹைலி பாப்புலேட்டட் அன்ஆர்கனைஸ்ட் அன்அப்ரூவ்ட் பிளான் என்ற அடிப்படையில கிளம்பு சிட்டில முனிசிபல் கவுன்சிலுடைய பிளான் எடுத்தா அன்றைக்கு போயிட்டு ஏர்பன் கவுன்சில் என்ன இதுல என்ன யூடியில ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல பார்க்கிற நேரத்துல சரியான வெக்கம், நாம் முஸ்லீம்கள் என்று இருக்கிறோம், ஆனால் இந்த காணிகளுடைய விடயத்துல முஸ்லீமியும் இஸ்லாம் முஸ்லீமியும் அதிகமா வலியுறுத்தி இருக்குது. கிட்டத்தட்ட 70% அன்ஆத்தரைஸ் பில்டிங்ல அன்ஆத்தரைஸ் வீடுகள்ல வாழக்கூடிய நாம் முஸ்லீம்கள். நாம் முஸ்லீம் என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், அந்த ஒரு மந்திரியை பிடிச்சி அவருக்கு கொஞ்சம் பகா கொடுத்து வரக்கூடிய ஆபீசருக்கு பகா கொடுத்து யாரை வச்சு அங்கடைக்கு வீடை கட்டிக்கொண்டோம், வீடை கட்டிக்கொண்டோம். அன்பாந்த சகோதரர்களே இது ஒரு தவறான ஒரு பாவகரமான காரியம். அதனால சமூக அடிப்படையில ஒரு பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி கூட்டு குடும்பங்கள் இஸ்லாம் வலுவிக்கக்கூடிய குடும்ப வாழ்வு வாழ முடியாம இருக்குது, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கமான குடும்ப வாழ்வு என குடும்ப பிரதேசத்துல வாழ முடியாம அதனால நாங்க சமூகமாக திங்க் பண்ணல, நாங்க யோசிக்கல, எந்த முறையில எங்களை சமூகம் வளர்ந்து கொண்டிருக்குது, அதுக்கு என்ன செய்யணும், தனவந்தர்கள் இல்லாமல் இல்லாமல் நாங்க யோசிக்கல என்ன செய்தோம், எங்களுக்கு சமூக தேவைண்டா, எங்களோட மென்டலிட்டியில வந்த விடயம் என்ன, மஸ்ஜித கட்டுறது மாத்திரம்தான், மதரசாக்கள் உருவாக்குறது மாத்திரம்தான், நாங்க யோசிச்சிருந்தோம் என்றா. அன்பான சகோதரர்களே இந்த வெள்ளம் பிடி பகுதி அல்ல, சூழ இருக்கிற கொழம்பு பகுதியில சூழ இருக்கக்கூடிய காணிகள் 10 வருடங்களுக்கு முன்னால மிகவும் சீப்பாக தான் இருந்தது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு காணியை வாங்கி அவர்கள் வீடுகளை கட்டி இந்த முஸ்லீம்களுக்காக வேண்டி ஒரு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் முறையில எங்களுக்கு விற்க இருந்தது, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் முறையில ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண முடிந்தது. இதுதான் செய்ய வேண்டிய தேவை. அதிகமான தலாக்குக்கூடிய காரணமும் குடும்ப பிரதேசங்களில் அதிகமான தலாக்கக்கூடிய காரணமும் இந்த ஹைலி பாப்புலேட்டட் ஏரியால வாழக்கூடியவங்கள்ட்ட தான் அதிகமான தலாக்கும் உண்டா. இது இஸ்லாம் அனுமதி அளிக்கப்படக்கூடிய அனுமதி அளிக்கக்கூடிய ஒரு வீடு திட்டம் அல்ல. இஸ்லாம் ஒரு வீடு திட்டத்தையும் அறிமுகப்படுத்து. யூரோப்புக்கு நீங்க போனீங்கன்னா அண்மையில நோம்புல கனடா அங்க ஒவ்வொரு சிட்டி பிளான் இருக்கு. அந்த சிட்டி பிளான்ல அன்பாந்த சகோதரர்களே வீடுகள் ரெசிடென்சியல் ஏரியால வீடுகள் அழகான முறையில பிளான் பண்ணிருக்கார். அந்த பில்டிங்ஸ்கள் வந்தாலும் அபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை அழகான முறையில பிளான் பண்ணிருக்கார். அந்த இருந்த ஒரு பிளான இடத்துல நான் கேட்ட நேரத்துல அதிகமாக பேசிட்டு போற நேரத்துல திரும்பி வார நேரத்துல ஒரு ஸ்பெயினை சேர்ந்த ஒரு சகோதரர் நான் விசாரிச்சேன். அவர் சொன்னார் என்னண்டா, இதெல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின கூட முஸ்லீம்கள் 800 வருடங்களாக யூரோப் ஆட்சி செய்யற நேரத்துல அவங்க சிட்டி பிளான் போட்டாங்க, இப்படிதான் வீடு இருக்கணும், ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில இவ்வளவு இடம் இருக்கணும், இப்படி கார்டன் இருக்கணும், இவங்களுக்கு வெளிச்சம் வர வேண்டும், அதனால ஒத்தர்த வீடு மற்றவருடைய வீட்டுக்கு வரக்கூடிய சூரியன் வெளிச்சத்தை தடுக்கக்கூடிய முறையில அவருடைய வீடு இருக்கக்கூடாது. அன்பாந்த சகோதரர்களே அது மட்டுமல்ல, முதலாவதாக ஸ்ட்ரீட்டுக்கு லேம்ப் என்ன எல்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு லைட் போட்டதும் நாங்க முஸ்லீம்கள் தான். அன்பாந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லதாகவே இதைத்தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். மிகவும் கவலைக்குரிய நிலைமை. எங்களோட வாலிபர்கள் இடத்துல ஒன்று சேர்ந்து ஏன் உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணலான்னு கேட்கிற நேரத்துல எங்களோட வீடுகள்ல எங்களுக்கு படிக்க இடம் இல்ல, அந்த படிக்கிற என்வாரன்மெண்ட் இல்ல, எங்கட வீட்டுல நாம் படிச்சு கொண்டிருக்கிற பக்கத்து வீட்டுல பாட்டு போதும், பக்கத்து வீட்டுல டிவி போதும், எங்களுக்கு கன்சன்ட்ரேட் பண்ணி படிச்சேலா. அன்பான சகோதரர்களே, இந்த கைதத்துக்கு நாம் முகம் கொடுக்கிறோம். ஏன் அந்த நேரத்தில் நாம் சிந்திக்கவில்லை, சமூகமாக நாம் சிந்திக்கவில்லை, ஒன்று சேர்ந்து நாங்கள் சிந்திக்கவில்லை. தனவந்தர்கள் ஒரு பக்கம், ஏழைகள் ஒரு பக்கம், அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், உலமாக்கள் ஒரு பக்கம் என்ற அடிப்படையில் நாம் பிரிந்து பிரிந்து அதுக்கும் மேலாக இயக்கங்களை வளர்ப்பதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்தோம். எங்களுடைய சமுதாயத்தை நாம் வெளியாக்கணும், வலுப்படுத்தணும், சக்தியாக அவங்களை வள வைக்கணும் என்ற விடயத்தில் நாம் கவனம் செலுத்தவில்லை. அதனால் அன்பான சகோதரர்களே, மிகவும் கவலைக்குரிய நிலைமையில் இருக்கிறோம். இதை ஒரு அடிப்படையில் எடுத்து போங்க, நீங்க கொஞ்சம் சிந்திங்க. எங்கட நிலைமைகளை நாங்க உணர்ந்து எங்களுக்கு மத்தியில மாற்றத்தை கொண்டாட வேண்டும். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த விடயங்களை விளங்கி மிச்சம் தூர நோக்குடன் செய்யக்கூடிய செயல்களை கவனத்துடன் நல்ல முறையில் செய்ய வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.